இயேசு கிறிஸ்து தமது வார்த்தையின் மூலமாகவும் கிரியைகள் மூலமாகவும் நமக்கு கற்பித்த காரியங்களை சுவிசேஷங்களில் நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து தமது வார்த்தைகள் மற்றும் கிரியைகள் மூலமாக கற்பித்தவைகளை அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு 4 சுவிசேஷங்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய செய்கைகள் நமக்கு ஒரு செய்தியை கற்றுக் கொடுக்கிறது. அவர் எப்படி கிரியைகளை செய்தார், எப்படி மற்ற ஜனங்களோடு ஒழுங்கோடன் வாழ்ந்தார், எவ்வாறு தனக்கு ஏற்படும் இச்சைகளை மேற்கொண்டார் போன்ற காரியங்களை நாம் முந்தைய தியானங்களில் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஜலத்தின் மேல் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அவர் நடந்து வந்தது, அது ஒரு பெரிய அற்புதம். அது போல பேதுருவும் அவரை பார்த்து தானும் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நடந்து தண்ணீர் மேல் நடந்து வருவதை கண்டு நாமும் எப்படி இந்த உலகத்தில் காரியங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை செயல்படுத்தி காட்டினார். நாம் எதிர்கொள்ளும் எந்த பாவமும் மரணமும் புவியீர்ப்பு விசையை குறிக்கிறது. இவைகள் நம்மை கீழே தள்ளுகிறதை படம் பிடித்து காட்டுகிறது. பாவமும் மரணமும் நம்மை கீழே தள்ளும் போது பேதுரு தண்ணீர் மேல் நடந்து புவியீர்ப்பு விசையை மேற்கொண்டது போல நம்மாலும் ஜெம் கொள்ள முடியும். பேதுரு தண்ணீரின் மேல் நடந்தது ஒரு மிகப்பெரிய அதிசயம் தானே. பேதுரு தண்ணீரில் மூழ்க ஆரம்பிக்கும் போது இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று கதறியது போல நாமும் பாவ பிரமாணத்தினாலும் மரணத்தினாலும் நாம் மூழ்கிற சமயங்களில் இயேசுவை நோக்கி தேவன் என்னை காப்பாற்றும் என்று கதறினால் நாமும் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிக்க முடியும். நாமும் தவறும் நேரங்களில் தோல்வியை சந்திக்கும் சமயம் தேவனை நோக்கி கூப்பிடுவது மிகவும் அவசியம். இதைதான் மத்தேயு 14:13 பார்க்கிறோம். நாம் கடலின் அடிமட்டத்திற்கு சென்ற பிறகு தேவனை கூப்பிடுவதை விட மூழ்க ஆரம்பிக்கும் போதே தேவனுடைய உதவியை நாட வேண்டும். ஆனால் அநேகர் தங்கள் வாழ்வில் முழுவதுமாக பாவத்தில் விழுந்த பிறகு, முழுவதுமாக குழப்பம் ஏற்பட்ட பிறகு தேவனிடம் உதவி செய்யும்படி வேண்டுகிறார்கள். நாம் பாவத்தில் மூழ்க ஆரம்பிக்கும் போதே தேவனுடைய உதவியை தேடுவதுதான் சரி. உதாரணமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில அழுத்தத்தின் விளைவாக கோபத்தில் விழும்போது அல்லது இணையதளத்தில் ஆபாச காட்சிகளை பார்க்க நாம் தூண்டப்படும் போது அதை எதிர்க்க முயற்சித்தாலும் சில சமயங்களில் தவறிவிடலாம், அந்த பாவத்தில் விழுந்து விடலாம். நம்மை இழுக்கும் அந்த சக்தி, அந்த பாவத்தின் சக்தி அதிகமாக இருப்பதை நாம் உணரும் போது நாம் அந்த பாவத்தில் விழுந்து விடுவோம் என்று பயப்படுகிற தருணங்களில் நாம் தேவனை நோக்கி தேவனே எனக்கு கிருபை செய்யும், என்னை ரட்சியும் என்று கதற வேண்டும். நாம் அப்படி ஜெபிக்கும் போது நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள் முக்கியமல்ல. தேவன் நம்முடைய கதறலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவருடைய நாமத்தை கொண்டு கூப்பிடுகிற யாவரையும் அவர் விடுவிப்பார் என்று நாம் வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்தை கொண்டு யார் கூப்பிட்டாலும் அவர் விடுவிக்கிறார். பேதுரு தண்ணீரில் அமிழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்ட உடனே அவர் அவனை ரட்சித்தார். இயேசு பேதுருவை முதலில் கடிந்து கொண்டாலும் நீரில் மூழ்கும் நேரத்தில் தமது கையை நீட்டி அவனை பிடித்தெழுத்தார். இதுவே தேவனுடைய வழி. அவர் நம்மை திருத்தி நம்முடைய அவிசுவாசத்தை கடிந்து கொள்வார், ஆனாலும் நம்மை பிடித்துக் கொள்வார். இயேசு கிறிஸ்து பேதுரு நீரில் அமிழ்ந்து போகும்போது முதலில் பேசிவிட்டு பின்பு கையை பிடிக்கவில்லை. முதலில் அவனை தூக்கிவிட்டு பின்பு அவனை கடிந்து கொண்டார். முதலாவதாகவே பேதுருவிடம் அவர் இவைகளை எல்லாம் பேசி இருந்தால் பேதுரு நேராக கடலின் ஆழத்திற்கு சென்று இருப்பான். ஆகவே அவர் முதலில் தமது கையை நீட்டி அவனை பிடித்துவிட்டு பின்பு அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் முழுவதும் மீண்டும் மீண்டும் தேவன் ஜனங்களின் விசுவாசத்தை மெச்சிக்கொள்வதையும் அவர்களின் அவிசுவாசத்தை கடந்து கொள்வதையும் நாம் வாசிக்கிறோம். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் ஒட்டுமொத்த செய்தி என்ன? இந்த சம்பவங்களின் மூலமாக இயேசு கிறிஸ்து நாம் அவரிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் அவருடைய வார்த்தையில் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் அவர் அதிகமாக பாராட்டுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து பேதுருவை எழுந்து நடந்து வா என்று சொல்லாதிருந்தால் இது வேற விதமாக இருந்திருக்க கூடும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று அநேக ஜனங்கள் தேவன் செய்ய சொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவன் வாக்கு தத்தம் பண்ணாத சில காரியங்களை அவர்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறார்கள். ஆகவே அவர்கள் அமிழ்ந்து போவதில் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தேவன் சொல்லாத காரியங்களை செய்ய முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். தங்கள் மனதை குழப்பிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் ஆலயத்தின் உப்பரிகையிலிருந்து தேவனுடைய வாக்கு தத்தத்தை உரிமை கொண்டாடி குதித்து தங்கள் எலும்புகளை உடைத்துக் கொள்கிறார்கள். மேலும் அவ்வாறு விழும்போது தேவன் ஏன் பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்று ஆச்சரியப்படுகிறார்கள். தேவன் நம்முடைய முட்டாள்தனத்திற்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்க மாட்டார். மேலும் அவர் இந்த விதமாக உதவி செய்வதாக அவர் வாக்கு பண்ணவே இல்லை. தேவாலயத்தின் மேற்கூரையிலிருந்து இறங்கி வருவதற்கு படிகள் இருந்தால் ஏன் நீங்கள் குதிக்க வேண்டும்? அதை தவிர்த்து நம்முடைய முயற்சியில் ஈடுபட்டு தேவனுடைய சில வார்த்தைகளை பற்றி கொண்டு அவரின் பாதுகாப்பை பெறுவதற்கு உரிமை பாராட்டுகிறார்கள். நாம் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் போது அல்லது அவரின் கட்டளையின்படி காரியங்களை செய்வதற்கு நூறு சதவீதம் தேவன் நமக்கு தேவையான அனைத்து வளத்தையும் கட்டளையிடுகிறார். இதை பவுல் அழகாக அப்போஸ்தலர் 20:32 வெளிப்பாடாக அவர் சொல்கிறார். தேவனுடைய கிருபை உள்ள வசனத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும்படி கட்டளையிடுகிறார். தேவனுடைய வார்த்தைகளே கிருபையுள்ள வசனம் என்பது அருமையான விளக்கம். அதன் அர்த்தம் என்னவென்றால், கிருபையுள்ள வசனமானது தேவனுடைய எல்லா வார்த்தைகளையும் எல்லா கட்டளைகளையும் அது உள்ளடக்கி இருக்கிறது. அதனால் நாம் தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கும் போது அந்த கட்டளைகள் எல்லா விதத்திலும் நம்மை காத்துக் கொள்வதற்கு தேவையான கிருபையை தருகிறது. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்பது தேவனுடைய கட்டளைகளில் ஒன்று. நாம் எப்பொழுதும் தேவனின் சந்தோஷமாக இருப்பதற்கு தேவையான கிருபையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் இந்த கிருபையை கூட அப்பியாசப்படுத்தாமல் இருக்கலாம். தேவனின் வேறொரு கட்டளை, ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்பதாகும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வாழ்வதற்கும் நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கவலையும் இல்லாத வாழ்க்கை என்பது ஒருவேளை நம்முடைய அனுபவமாய் இல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் இந்த கிருபையை நாம் வாஞ்சிக்கிறதில்லை. அதற்காக தேவனே என்னை ரட்சியும் என்று நாம் கதறுகிறதும் இல்லை. தேவன் நம்மை ரட்சிக்க முடியும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் சூழ்நிலைகளை பார்க்கிறோம். இங்கு பேதுருவை பாருங்கள். அவன் தன்னை சுற்றியுள்ள ஜனங்களையும் சூழ்நிலைகளும் பார்க்கும் போது தாம் மூழ்கிவிடுவோம் என்ற கவலையில் முறுமுறுத்துக் கொண்டும் குறை சொல்லிக் கொண்டும் இருந்தால் மோசமான மனநிலைமையே பெற்றிருப்பான். நாமும் இவ்வுலகத்தில் மோசமான மனநிலையோடு வாழ வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் தேவனிடத்தில் சந்தோஷமாகவும் மோசமான ஒரு மனதோடு கூட இருக்க முடியுமா? இது ஒருபோதும் கூடாத காரியம். நாம் எப்பொழுதும் துக்கத்தோடும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையோடும் சந்தோஷம் இல்லாமலும் அதே நேரத்தில் கர்த்தருக்குள் சந்தோஷமாகவும் இருக்க முடியுமா? நம் பயத்தோடும் கவலையோடும் காணப்படும் நேரத்தில் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியுமா? அதனால்தான் அவர் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். இதனுடைய ரகசியம் என்ன? எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதன் ரகசியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்றும், எப்படி தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார் என்றும், எவ்வாறு தேவனில் விசுவாசமாய் இருந்து கிருபையை பெற்றுக் கொண்டார் என்றும் அதன் தரத்தை அறிந்து கொள்வது, இந்த காரியத்தை பெற்றுக் கொள்வதுதான் கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவ உலகத்திற்கும் பெரிய சவாலாக இருக்கிறது. இத்தகைய வாழ்க்கை முறையை குறித்த செய்திதான் இன்றைய கிறிஸ்தவத்தில் நாம் காண்பதற்கு மிகவும் அரிதாக இருக்கிறது. ஒருமுறை இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுடன் படகில் சென்றபோது காற்று பலமாய் இருந்ததை கண்டு சீஷர்கள் பயந்தார்கள். இயேசு அதை அதட்டிய போது காற்று அடங்கி போனது என்று நாம் மத்தேயு 14:29-32 பார்க்கிறோம். காற்று அடங்கியதை கண்டு படகில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனேசரத்து நாட்டில் வந்து சேர்கிறார்கள். அவ்விடத்து மனுஷர்கள் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாணிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகவும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். அப்படியே தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அவருடைய சரீரத்தை கூட அவர்கள் தொடவில்லை, வஸ்திரத்தை மட்டும்தான் தொட்டார்கள். அவர் அணிந்திருந்த வஸ்திரத்துக்கு அவ்வளவு வல்லமை இருந்தது. இது எப்படி என்றால், அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வஸ்திரத்தில் பாய்ந்து அதனை தொட்ட யாவரும் குணமானார்கள். அவருடைய வஸ்திரத்தை தொட்டு ஒவ்வொரு மனிதனும் சுகமாக்கப்பட்டான். அதனால் அவர்களில் பலர் வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமானார்கள். அனைத்து வியாதி கொண்ட மனிதர்களும் சுகம் பெற்றார்கள். குருடரின் கண்கள் திறக்கப்பட்டது, செவிடரின் காதுகள் திறக்கப்பட்டது, செவித்திறன் பெற்றுக் கொண்டார்கள், ஊமையர் பேச தொடங்கினார்கள், கால் முடமானவர்கள் எழுந்து நடந்தார்கள். இது தவிர மனித சரீரத்தில் காணப்பட்ட அனைத்து வியாதிகளும் வலிகள் யாவும் அவர் வஸ்திரத்தை தொட்டவுடன் சுகமானது. இதனை நான் திரும்ப மறுபடியும் சொல்வது ஏன் என்றால், இயேசு மேசியாவாக இருக்கிறார் என்பதை தேவன் உறுதிப்படுத்துகிறார். இவைகள் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பு நடந்தது. தேவன் சில சமயங்களில் இது போன்ற இயற்கைக்கு அற்பாற்பட்ட அவருடைய வல்லமையை அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படி சில மனிதர்களுக்கு கொடுக்கிறார். எல்லோருக்கும் அந்த வல்லமை கொடுக்கப்படுகிறது இல்லை. இயேசு கிறிஸ்துவில் காணப்பட்ட 1% வல்லமை கூட அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய ஊழியக்காரராகிய அப்போஸ்தலர்கள் கூட அந்த சுகமாக்கும் வல்லமையையும் கிறிஸ்துவில் இருந்து வழிந்தோடிய அந்த அதிசய அற்புதங்களையும் செய்யும் வல்லமையை அவர்கள் காண்பித்ததில்லை. அதனால் நம்மை தாழ்த்தி அது போன்ற அற்புதங்களை நம்மால் செய்ய முடியாது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாமும் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்படவும் இல்லை. அவருடைய ஊழியத்தை நாமும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்படவும் இல்லை. ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பின்பற்றி நாமும் அவரை போல மாற வேண்டும் என்றுதான் சொல்கிறார். நாம் இதை மனதில் வைத்து மத்தேயு 15 பார்க்கும் போது, எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகர் பரிசேயர் இயேசுவிடத்தில் வந்து அவரிடத்திலே சீஷர்களிடத்திலும் எப்பொழுதும் குற்றம் கண்டுபிடித்து கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார்கள். இன்றும் சில கிறிஸ்தவர்கள் அப்படி குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஞானிகளும் வேத ஞானிகளும் ஆகிய வேதபாரகர் போல நீங்கள் அவர்களை ஜெயித்தீர்களா என்று கேட்கிறார்கள். அப்படி உங்களிடம் கேட்பவர்களிடத்தில் இயேசுக்கும் பரிசேயர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததை அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. உங்களிடமும் கருத்து வேறுபாடு கொள்ளலாம். சிலரை நீங்கள் சந்திக்கும் போது இயேசுவிடம் பரிசேயர் நடந்தது போல நடக்கிறோமா என்று நம்மை நாமே நாம் கேட்டு பார்க்க வேண்டும். மற்றவர்களிடம் சிறிய காரியத்திலும் குற்றம் கண்டுபிடிக்கும் மக்கள் பொறாமையினால் நிரம்பி இருக்கிறார்கள். பரிசேயர்களும் தேவன் மேலும் இயேசு கிறிஸ்துவின் மேலும் மிக அதிகமாய் பொறாமை கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்நாட்களில் இயேசு கிறிஸ்து மிகவும் பிரபலமானவராக இருந்தார். இப்போது நம்முடைய ஊழியத்தை காட்டிலும் மற்றவர்களின் ஊழியம் பயனுள்ளதாக இருந்தால், அதிக அபிஷேகத்தோடு இருந்தால் பொறாமை கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அநேக ஜனங்கள் உங்களை விட அவரை கவனித்து கிழித்தெறிந்து கீழே தள்ளிவிட விரும்பலாம். இது போன்ற பரிசேயர்கள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறார்கள். தேவன் அவர்களை பார்த்து, மாறுபாடுள்ள விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று கேட்டார். இதனை நாமும் சீரிய முறையில் அறிந்து கொண்டு நாம் கற்றுக்கொள்வதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் இயேசு கிறிஸ்து எவ்வாறு உலகத்தில் வாழ்ந்தார் என்பதை கற்றுக்கொள்ளலாம். இயேசுவின் ஊழியத்தை குறித்து மற்றவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றும், நம்முடைய ரட்சிப்பை குறித்து அநேக காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர்கள் இயேசுவிடம் வந்து, உம்முடைய சீஷர்கள் ஏன் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறுகிறார்கள் என்று குற்றம் கண்டுபிடித்தார்கள். பரிசேயர்கள் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவதை விட முன்னோர்களின் பாரம்பரியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பல கிறிஸ்தவர்கள் தேவனுடைய இருதயத்தை விடவும் ஆவியானவரை விடவும் முன்னோர்களின் பாரம்பரியங்களை அதிகமாக கனம் பண்ணுவதை நாம் நாட்டிலும் காண்கிறேன். ஆரம்ப கால சபைகளும் இந்த பிரச்சனைகளை சந்தித்து வந்தது. சில சபைகள், ஏன் நம் சபையையே எடுத்துக்கொண்டால், 100 வருடங்களுக்கு முன் ஆரம்பித்த சபை என்றால் நம் முன்னோர்கள் இதைதான் கற்றுக் கொடுத்தனர் என்று அவர்களை பின்பற்றி முன்னோர்களின் பாரம்பரியத்தில் நம்பிக்கை வைக்க முயற்சிக்கிறோம். இந்த காரியங்களில் தேவனுடைய வார்த்தைகள் காணப்படுகிறதா என்பதுதான் கேள்வி. எனவேதான் இயேசு கிறிஸ்து முன்னோர்களின் பாரம்பரியத்தை உடைத்து தேவனுடைய வார்த்தையே அதிக முக்கியம் என்று பிரகடனப்படுத்தினார். அவர் தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு பேசினதனால் அவரை கொலை செய்தார்கள். இயேசு தமது சீஷர்களின் கால்களை கழுவும் போது அவரை கொலை செய்யவில்லை. அவர் விரோதிகளை நேசிக்க சொல்லும் போது அவரை கொலை செய்யவில்லை. ஸ்திரீகளை இச்சிக்க வேண்டாம் என்று சொல்லும் போதும் அவரை கொலை செய்யவில்லை. ஆனால் முன்னோர்களின் பாரம்பரியத்தை விளக்க சொன்ன போதும், பாவம் செய்வது தவறு என்று அவர் சுட்டிக்காட்டிய போதும் கொலை செய்தார்கள். மேலும் தேவனுடைய வார்த்தையை தூர எறிந்துவிட்டு ஆவியானவரின் வார்த்தையை அழித்து முன்னோர்களின் பாரம்பரியத்தால் எழுதியவற்றை நம்புகிறார்கள். அன்றைய பரிசேயர் மத்தியிலும் இன்றைய பரிசேயர் மத்தியிலும் வேத வாக்கியங்களுக்கு நேர்மாறான நிறைய அஸ்திவாரமான பாரம்பரியம் பின்பற்றப்படுகிறது. வேத வாக்கியங்களுக்கு முரண்பாடாக இருக்கின்ற பாரம்பரியத்தை நாமும் கை கொள்ளலாம். இன்று கிறிஸ்தவத்தில் காணப்படுகின்ற குப்பை கூளங்களை நாம் குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்துவிட வேண்டும். நீங்கள் இயேசுவை பின்பற்ற விரும்பியும் பாரம்பரியத்தை விடாமல் இருப்பீர்களானால் உங்களால் உண்மையா இயேசுவை பின்பற்ற முடியாது. மாறாத தேவனுடைய வார்த்தையையும் முன்னோர்களின் பாரம்பரியத்தையும் பின்பற்றினால் ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் போது உண்மையாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றும், சபையின் பாரம்பரியங்களுக்கு தான் நாம் கீழ்ப்படிந்தோம் என்று அறிந்து கொள்வோம். அதனால் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தின்படியும் தேவனுடைய கற்பலைகளின்படியும் கை கழுவாமல் போஜனம் பண்ண உட்கார மாட்டார்கள். ஆனால் சீஷர்கள் இந்த காரியத்தில் கவனம் இல்லாமல் போஜனம் பண்ணுவதை குறித்து அவர்கள் கேட்டபோது இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி விடுகிறீர்கள் என்றார். அவர்கள் சுகாதாரத்திற்காக கை கழுவுவதில்லை, பாரம்பரியத்திற்காக கை கழுவுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் கை கழுவி விட்டு தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறார்கள். சுகாதாரத்திற்காக கை கழுவுவது நல்லது. கை கழுவாமல் சாப்பிடுகிறதை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தையை பாரம்பரியத்தினாலே அவமாக்குகிறார்கள். மத்தேயு 15 அதிகாரத்தின்படி தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளை. ஒருவன் தாயையாவது தகப்பனையாவது கனம் பண்ணாமல் அவர்களை குறித்து தீமையாய் பேசினால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று இயேசு போதித்தார். ஆகையால் தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறதையும் அவர்களை குறித்து தீமையாய் பேசாமல் இருப்பதையும் தேவன் முக்கியமான காரியமாக கருதுகிறார். ஒருவேளை தாயும் தகப்பனும் விக்கிரகங்களை வணங்குறவர்களாய் இருந்தாலும் அவர்களையும் கனம் பண்ணுவதுதான் கற்பனை. அவர்களை மோசமான விதத்தில் பொது இடத்தில் குற்றப்படுவது மிகப்பெரிய பாவம். இதுதான் அவர்களை குறித்து தீமையாய் பேசுவதாகும். மேலும் இயேசு, நீங்கள் எவனாகிலும் தாயையாவது தகப்பனையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏதும் உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொன்னால் இது அவர்களை கனம் பண்ணும் காரியம் அல்ல. அவர்களுடைய தேவையை சந்திக்க வேண்டும். பெற்றோர்கள் ஜீவனம் பண்ண உணவு போன்ற தேவையில் இருக்கும் போது அவர்களுக்கு உதவி செய்யாமல் உங்களுடைய சம்பாத்தியத்தில் தேவனுக்கு கொடுப்பது மத குப்ப தொட்டியில் போடுவது போல. இவ்வாறு செய்வது ஆவிக்குரிய காரியம் என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படி செய்பவர்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவதில்லை. ஆனால் தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் என்று போதிக்கின்றனர். அதனால் உங்களுடைய பாரம்பரியத்தில் தேவனுடைய வார்த்தையை அவமாக்கி பொருளாசையினால் ஜனங்களிடம் பணம் பெறுவதற்காக நீங்கள் தங்கள் பெற்றோர்களை கவனித்துக் கொள்வதற்கும் அனுமதிக்காமல் இருக்கும் காரியங்கள் இன்றும் நான் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் அநேக சபைகளில் பணத்தின் மேல் உள்ள பேராசையினால் மக்களின் நியாயமான தேவைகளை செய்யக்கூட அனுமதிப்பதில்லை. நாம் நம்முடைய சபைகளில் அவ்வாறு செய்வதில்லை. ஜனங்களிடம் நியாயமான குடும்ப தேவைகள் இருக்குமானால் தேவன் பேராசை உள்ளவராய் அந்த தேவையை சந்திக்காமல் உங்களிடம் பணம் பெறுவதில்லை. ஆனால் உங்கள் அவசியமான தேவைகளை முதலில் கவனித்துவிட்டு பின்பு கர்த்தரின் வேலைக்கு கொடுக்கலாம் என்று நாம் சொல்கிறோம். முதலில் குடும்ப தேவைகளை கவனியுங்கள். கடன் இருக்குமானால் அந்த கடனை அடைக்க முன் வர வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு தரமான கல்வி பெற உதவி செய்யுங்கள். பின்னர் உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை தேவனுக்கு என்று சந்தோஷமாக கொடுங்கள். புதிய ஏற்பாட்டில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால் ஜனங்களை 10% தரும்படி கட்டாயப்படுத்தக்கூடாது. இப்படி செய்வதுதான் பாரம்பரியமான காரியம். இந்த வழக்கத்தை தான் ஜனங்கள் பழைய உடன்படிக்கையிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. மக்கள் ஏன் பழைய உடன்படிக்கையிலிருந்து இந்த ஒரு கட்டளையை மட்டும் பற்றி கொண்டு தாங்கள் தசம பாகம் செலுத்துவதை முக்கியப்படுத்துகிறார்கள் என்பதை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன். தேவனின் பழைய உடன்படிக்கையில் உள்ள மற்ற கட்டளைகளான ஓய்வு நாள் மாலையில் ஆசரிப்பது, ஓய்வு நாளில் ஒரு வேளையும் செய்யாமல் இருப்பது, சனிக்கிழமைகளில் விளக்கு அக்கினி எரிய விடாமல் இருப்பது, ஆட்டை அல்லது ஆட்டுக்குட்டியை தாங்கள் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் போதும் அதை கொன்று செலுத்துவது போன்ற காரியங்களை பின்பற்றுகிறதில்லை. இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் நிறைவாக்கப்பட்டு விட்டது என்றும் ஆடு அல்லது ஆட்டுக்குட்டியை கொன்று பலி செலுத்துவதை மட்டும் கிறிஸ்து நிறைவேற்றிவிட்டார் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் ஓய்வு நாள் என்றால் தசமபாகம் கொடுப்பதையும் தான் தேவன் நிறைவாக்கிவிட்டார். இதன் மூலமாக பழைய உடன்படிக்கை ஒழிக்கப்பட்டுவிட்டது. எபிரேயர் 8:10 நாம் தசமபாகம் கொடுக்க வேண்டியது இல்லை. அப்படியானால் தேவனுக்கு எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை என்று அர்த்தம் அல்ல. அவர் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் நம்மிடம் உள்ளதை சந்தோஷமாக கொடுக்க வேண்டும். இதனைதான் 2 Corinthians 9:7 அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியமான காரியமாக இருந்தது. இன்று நாம் வருமான வரி கட்டுவது போல 10% என்பது நிலையான வருமான வரி நிலையாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் பின்பற்றி வந்தது. அதனால் அவர்கள் தேவனுக்கு வருமான வரி செலுத்தினர். ஆனால் இன்று புதிய ஏற்பாட்டு காலத்தில் எஜமானுக்கும் கூலிக்காரனுக்கும் உள்ளது போல நாம் தேவனோடு கொண்டிருக்கிற உறவு காணப்படுகிறதில்லை. நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள உறவை போன்றது. அதில் மனைவி மணவாட்டி கணவனுக்கு வருமான வரி கட்டுவதில்லை. அவள் தன் கணவனை நேசிக்கிறாள். தன்னிடத்தில் உள்ள எதையும் கணவனுக்கு தருவதாக கூறுகிறாள். ஆகவே இது மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள உறவை குறிக்கிறது. இதனை விட்டுவிட்டு பழைய உடன்படிக்கையின் எஜமான் வேலைக்காரன் என்ற உறவிற்கு மறுபடியும் சென்று தேவனுக்கு வருமான வரி கட்டுவதை நாம் விரும்புவோமா? அப்படியானால் தசம பாகம் செலுத்துவதை குறித்து மறந்து விடுங்கள். தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது என்றால், என்னிடம் உள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது, நாம் நமக்காக எவ்வளவு உபயோகித்து விட முடியும், ஒரு கணவன் தன் மனைவியின் பணத்தை பெறுவதற்காக அவளை பட்டினியாக இருக்க அனுமதிப்பானா? இப்படி நாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? இப்படி செய்தால் அவன் பொல்லாத கணவனாய் இருப்பான். தேவன் அப்படி இருப்பதில்லை. கிறிஸ்து அப்படி இல்லாததினால்தான் மனுஷனுடைய பாரம்பரியங்களை அவமாக்கிவிட்டு தேவனுடைய வார்த்தையை அவர் கனப்படுத்துகிறார். 2 Corinthians 9:7 உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆகவே விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல கோபத்துடனும் நாம் கொடுக்க வேண்டியதில்லை. கட்டாயப்படுத்தி கொடுக்கும் காரியத்தை தேவன் பண ஆசையினால் செய்வதாகவும் தேவனுடைய வார்த்தையை அவமாக்குவதாகவும் சொல்கிறார். இதனை யார் மக்களுக்கு வெளிப்படையாக எடுத்து கூறுவது? இதனை போதகர்கள் மக்களுக்கு சொல்ல மாட்டார்கள். இதை யாராவது வெளிப்படையாக அறிவித்தால் போதகர்களும் பிரசங்கிகளும் அவர்கள் மேல் குதி தெளிவார்கள். இதற்காக பயந்தால் நாம் ஒரு காலம் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்க முடியாது. இதுவே இன்றைய நாகரிக மக்களின் தேவையாக உள்ளது. நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு உதவி செய்யாமல் தேவனுக்கு கொடுத்து வந்தால் தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறீர்கள். 1 Timothy 5:8 ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். வேதத்தில் உள்ள இந்த வசனங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனை பல போதகர்கள் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். மத்தேயு 15:8 அவர்கள் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். மேலும் உங்கள் பாரம்பரியத்தினால் தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் என்னை உண்மையாய் ஆராதிக்கிறார்களா? அவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் வந்து தேவனை துதித்து ஆராதனை செய்கிறார்கள். அதன் பிறகு என்ன செய்கிறார்கள்? மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறார்கள். மற்ற போதகர்கள் போதித்ததை பிரசங்க பீடத்தில் நின்று புதிய ஏற்பாட்டு காணப்படாததை போதிக்கிறார்கள். இன்றைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் உண்மையாய் இருப்பதினால் நாம் வேதத்தில் உள்ள கற்பனைகளை நாம் வாழ்வில் அபியாசப்படுத்தி இயேசு கற்பித்தவைகளை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிற மனுஷரின் பாரம்பரியத்தை விட்டுவிட போதிக்கிறார். இன்று அநேக பாரம்பரியமான காரியம் தேவனுடைய வார்த்தைகளில் எவ்வித வாக்குவாதமும் செய்ய முடியாதவைகளாய் இருக்கிறது. அவைகள் நல்லதுதான். எப்பொழுதாவது ஏதாவது ஒரு பாரம்பரியம் தேவனோடும் அவருடைய வார்த்தையோடும் ஒத்து போகவில்லை என்றால் நாம் நம்முடைய உறவினர், சபையின் மூப்பர் மற்றும் அதை பின்பற்றுகிறவர்களுக்கு எதிர்த்து நிற்க தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களாய் நம் தாய், தகப்பன், போதகர், மெய்ப்பர் அல்லது வேறு யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாரை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை அதிக மேலான அதிகாரம் கொண்டவையாகும். இந்த பரந்த உலகத்தில் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு மட்டுமே கீழ்ப்படிய வேண்டுமே ஒழிய பல நூற்றாண்டு காலமாக சில சபைகளில் கடந்து வந்த பாரம்பரியத்திற்கு நாம் கீழ்ப்படிய தேவையில்லை. இதனை நம் இயேசு கிறிஸ்துவும் போதித்தார். தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு மற்றவர்களுக்கு போதிக்கவும் மனுஷருடைய பாரம்பரியங்களை அவமாக்கவும் செய்ய வேண்டும். ஆறாம் வசனத்தில் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறீர்கள் என்று இயேசு சொல்வதினால் பரிசேயர் கோபமடைந்து அவரை பிசாசுகளின் தலைவன் என்று அழைத்தார்கள். இந்த காரியங்களை தான் இன்றும் கிறிஸ்தவ தலைவர்களும் வேத பண்டிதர்களும் அடிப்படைவாத போதகர்களும் வேதாகம பள்ளியில் படிக்கின்றார்கள். மேலும் அவர்கள் கோபமடைந்து தங்கள் குற்றங்களையும் பேராசையையும் வெளிப்படுத்துகிறார்கள். இதனால் அவர்கள் அதே போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை போல ஒரு நாமத்தை கொண்டு பிசாசுகளின் தலைவனாலே கட்டுகிறார்கள். நாம் இயேசுவை பின்பற்றுவதால் இவைகள் ஒன்றும் நம்மை சிறிதும் பாதிக்காது. அது தண்ணீரில் காணப்படும் வாத்து தண்ணீரை விட்டு வெளியே உள்ளது போல நீங்களும் உண்மைகளை சுமந்து கொண்டு சத்தியத்திற்கு உண்மையாய் நின்று தேவன்குரிய சத்தியங்களை தொடர்ந்து நீங்கள் பறைசாற்ற வேண்டும். அதன் பின்னர் அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள் என்று பத்தாம் வசனத்தில் சொல்கிறார். மேலும் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பழைய ஏற்பாட்டில் இது போன்ற அநேக சட்ட திட்டங்கள், பிரமாணங்கள் காணப்படுகிறது. குறிப்பாக லேவியராகமம் 11 அதிகாரத்தில் இந்த வகையான இறைச்சியை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்றும் சில வகையான உணவுகளை உணக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் நாம் பாவத்திலிருந்து பிரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுவதை மக்களுக்கு போதிக்கிறது. பரிசுத்தமாக்குதலை குறிப்பதற்காகவே தேவன் இது போல பல நியாயப்பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். இது போல பாதி சணல் நூலினாலே செய்யப்பட்ட வஸ்திரத்தையும் பாதி கம்பளியால் செய்யப்பட்ட வஸ்திரத்தையும் நாம் இணைத்து அணியக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் நோக்கம் என்னவென்றால் இதனை உடுத்துவதில் எந்த பாவமும் இல்லை, தேவன் இதிலிருந்து நாம் அசுத்தமானதிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க வேண்டும் என்ற குறிக்கோளை கற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறார். இதனை ஜனங்களின் மனதில் இதை பதிய வைப்பதற்காக சில உணவு வகைகளை சாப்பிடக்கூடாது, சில பறவைகளை, சில வகை மீன்களை, சில விலங்குகளின் மாமிசத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொல்கிறார். நான் இவைகளை கடைபிடித்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் காப்பி அருந்த வேண்டாம், பன்றி இறைச்சி சாப்பிட வேண்டாம் என்று சொல்வதன் மூலம் தேவன் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். அவர் சிறிய சிறிய காரியங்களையும் கட்டளைகளாக ஏற்படுத்துகிறார். வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆகையால் மனுஷர் பேசும்போது வார்த்தைகளை தவறாக உபயோகித்தால் அது தீங்கு விளைவிக்கும். ஆவிக்குரிய பிரகாரமாக நம்மை தீட்டுப்படுத்தாது, அது நம்முடைய உடலையும் அது விஷயத்தை போல நம்மை கொன்றுவிடும். அதனால் தேவனுடைய வார்த்தையை நாம் தவறாக உபயோகிக்க கூடாது. இது உடல் நலத்தை மட்டும் கெடுக்கும் என்று சொல்லவில்லை, ஆவிக்குரிய பிரகாரமாக நம்மை கெடுக்கிறது. இதனால் என்ன காரியங்கள் நடக்கிறது என்று நாம் முன்பே பார்த்தோம். எப்படி இருதயத்தின் நிறைவினால் நாம் பேசுகிறோமோ அது போல நாம் என்ன உண்ணுகிறோமோ அது நம்முடைய உடல் நலத்தை பாதித்து வயிற்றுக்கோளாறு ஏற்பட ஏதுவாக இருக்கிறது. சில உணவுகள் உண்ணுவது ஆவிக்குரிய பிரகாரமாக நம்மை தீட்டுப்படுத்துவதில்லை. சில வகை உணவுகளை தவிர்ப்பதும் விக்கிரகங்களுக்கு படைத்ததை உண்பதும் சடகாச்சாரமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் விக்கிரகங்கள் கல்லினால் அல்லது மரத்தினால் செய்யப்பட்டது. இது எதனை குறிப்பிடுகிறது என்றால் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகளே நம்மை தீட்டுப்படுத்தும். முன்பு பார்த்த ஏற்படி இருதயத்திலிருந்து புறப்படுகிற பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரமும் தூஷணமும் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்பொழுது இயேசுவிடம் சீஷர்கள் வந்து இயேசு பாரம்பரியங்களுக்கு எதிராக பேசியதை கேட்டபோது பரிசேயர்கள் மனு தாங்கள் அடைந்தனர். அதனால் மெய்யாகவே அவரை வெறுத்தார்கள். முடிவில் அவரை கொலை செய்தார்கள். அவர்கள் அமைதி குலைந்து காணப்பட்டு அவர் மனுஷரின் பாரம்பரியத்திற்கு எதிராக பிரசங்கித்தபடியால் மிகவும் சோர்ந்து காணப்பட்டார்கள். தேவன் நடாத நாற்றெல்லாம் வேறு பேரோடு வெட்டுண்டு பிடுங்கப்படும் என்று சொன்னார். நீங்கள் மனுஷர் பாரம்பரியத்தை பின்பற்றுவதாக இருந்தால் தேவன் தம்முடைய வார்த்தையின்படி ஒரு நாளில் அதை பிடுங்கி போடுவார். அதனால் தேவன் ஒரு காலம் சொல்லாததை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள். தேவன் அதை சொல்லவும் இல்லை, திட்டம் பண்ணவும் இல்லை. தேவன் நமக்கு வாக்களித்திருக்காத காரியத்தின் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைக்க முயற்சித்தால் நீங்கள் விரக்தி அடைந்து விடுவீர்கள். தேவன் நடாத மரம் எல்லாம் விரக்தி அடைந்து வேரோடு பெருங்கி போடப்படும். ஆகையால் தேவன் சொல்லியிருக்கிற காரியங்களை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். மற்றவைகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். அவைகளை தனியே விட்டு விடுவோம். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியுமா? குருடனுக்கு ஒரு குருடன் வழிகாட்டினால் இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாமும் இது போல குருடனான தலைவர்களை பின்பற்றினால் தவறி போவோம். அவர்களை பின்பற்றாமல் இருப்பது முக்கியமான காரியம். குருடனான தலைவர்கள் யார் என்றால், மனுஷரின் பாரம்பரியத்தை பின்பற்றி தேவனுடைய வார்த்தையை பின்பற்றாதவர்கள். அவர்களுடைய தலைவன் யார்? அவர்களை பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை கற்பனைகளை பின்பற்றுகிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். ஆகையால் நாம் எப்படிப்பட்ட தலைவர்களை பின்பற்றுகிறோம் என்பதில் கவனமாக இருப்போம். ஏனென்றால் அவர்கள் விழும் குழியில் நாமும் விழாதபடி நம்மை எச்சரிக்கையாய் காத்துக் கொள்ள வேண்டும். அதனால் எழுதப்பட்ட தேவனுடைய கற்பனைகளை நமக்கு போதிக்கின்ற தலைவர்களை பின்பற்றுகிறோமா, அல்லது மனுஷருடைய பாரம்பரியங்களை போதிக்கின்ற தலைவர்களை பின்பற்றுகிறோமா என்பதில் கவனமாக இருப்பது மிக அவசியமாய் காணப்படுகிறது. நம்முடைய தியானத்தை அடுத்த தொடரில் தொடரலாம்.